ஆண்டவர் பெயரால் அரசராய் வருகிறவர் போற்ற பெருக. உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக. அல்லேலூயா.
உங்களோடு இருப்பாராக,
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
லூக்கா எழுதிய தூயன செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 31-35 வரை. பரிசேயர் சிலர் இயேசுவிடம் வந்து, இங்கிருந்து போய்விடும், ஏனெனில் ஏரோது உம்மை கொல்ல வேண்டும் என்றிருக்கிறான் என்று கூறினர். அதற்கு அவர் கூறியது, இன்றும் நாளையும் பேய்களை ஓட்டுவேன், பிணிகளை போக்குவேன், மூன்றாம் நாளில் என் பணி நிறைவு பெறும் என நீங்கள் போய் அந்த நரியிடம் கூறுங்கள். இன்றும் நாளையும் அதற்கடுத்த நாளும் நான் தொடர்ந்து சென்றாக வேண்டும், ஏனெனில் இறைவாக்கினர் ஒருவர் எருசலேமுக்கு வெளியே மடிவது என்பதை நினைத்து கூட பார்க்க முடியாதே. எருசலேமே, எருசலேமே, இறைவாக்கினரை கொல்லும் நகரே, உன்னிடம் அனுப்பப்பட்டோரை கல்லால் எரிகிறாயே. கோழி தன் குஞ்சுகளை தன் இறக்கைகளுக்குள் கூட்டி சேர்ப்பது போல நானும் உன் மக்களை அரவணைத்து கொள்ள எத்தனையோ முறை விரும்பினேன், உனக்கு விருப்பமில்லையே. இதோ உங்கள் இறை இல்லம் கைவிடப்படும். ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர் என நீங்கள் கூறும் நாள் வரும் வரை என்னை காண மாட்டீர்கள் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான வேளையில் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையோடு நாங்கள் உங்கள் மத்தியிலே வருகிற போது, நீங்கள் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்கிற விதம், அந்த வார்த்தையின்பால் நீங்கள் காட்டுகிற ஆர்வம், அந்த வார்த்தைக்கு நீங்கள் செவிசாய்க்க அல்லது பதிலளிக்க விரும்புகிற அந்த ஒரு நிலை, இதெல்லாம் நாங்கள் பார்த்து மெய்சிலிர்த்து நிற்கிறோம். சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அத்துணை பேரும் நீங்கள் அளவிட முடியாத மாட்சிக்குரிய வார்த்தையில் இணைந்திருக்கிறீங்க. ஆண்டவருக்காக காத்திருக்கிற பிள்ளைகளாக அநேகம் பேர் இருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். இந்த அனுபவம் எங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுப்பதோடு மட்டுமல்லாது, இன்னும் ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படியெல்லாம் இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ளவும் ஒரு ஆவலை தூண்டுகிறது. இன்னும் உலகம் முழுமைக்குமாக நாம் கடந்து செல்ல வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படியெல்லாம் ஆண்டவரை மகிமைப்படுத்த காத்திருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள எங்களுக்கு ஆவல் பெருகி கொண்டே இருக்கிறது என்பதை நாங்கள் இந்த வேளையிலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறோம். நீங்களும் இந்த நேரத்தில் எங்களோட சேர்ந்து பயணித்து கொண்டு இருக்கிறீங்க. மகிழ்ச்சி. ஆண்டவரோடு கூட பயணிக்கிற பிள்ளைகள், மாட்சிக்குரிய பிள்ளைகள், நாம் இன்றைக்கி வாசகங்கள் எல்லாம் நமக்கு அதுக்கு தான் அழைப்பு விடுக்குது. எதை வைத்து கொண்டு நீ பயணித்து கொண்டிருக்கிறாய், யாரோடு பயணித்து கொண்டிருக்கிறாய், காத்திருக்கிறாய், யாருக்காக காத்திருக்கிறாய்? ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்றைக்கி நம்ம காத்திருக்கிறோம். நிறைய பேர் நிறைய விஷயத்துக்காக காத்திருக்கிறாங்க. பிஸ்னஸ் பீப்புள் பிஸ்னஸ்க்காக காத்திருப்பாங்க, நல்ல பிஸ்னஸ் வரணும்னு. பிஸ்னஸ் செஞ்சிட்டவங்க அதிலிருந்து நல்ல ஈல்டிங் கிடைக்கணும். விவசாயி விவசாயத்தை தொடங்கிட்டாங்க அப்படின்னா, விதையை போட்டுட்டாங்கன்னா விதை வளரணும்னு காத்திருப்பாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான காத்திருத்தலோடு இருக்கிறாங்க. நாம் யாரோட காத்திருக்கிறோம்? உலகத்தில் செய்ய வேண்டியதெல்லாம் செய்துட்டு நம்ம காத்திருந்தாலும் கூட, நம்மளுடைய காத்திருப்பு, நிறைவான காத்திருப்பு ஆண்டவரோடு இருக்க வேண்டிய அந்த காத்திருத்தல். ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தை சீராக்கி ஞான நூல் 51:8 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, அப்போது ஆண்டவரே, உம் இரக்கத்தையும் என்றென்றும் நீர் ஆற்றி வரும் செயல்களையும் நினைவு கூர்ந்தேன், உமக்காக காத்திருப்போரை. நல்லா கவனிங்க, சீராக்கி ஞான நூல் என்ன வெளிப்படுத்துது பாருங்க, உமக்காக காத்திருப்போரை எவ்வாறு விடுவிக்கிறீர் என்பதையும், பகைவரின் கையிலிருந்து அவர்களை எவ்வாறு மீட்கிறீர் என்பதையும் எண்ணி பார்த்தேன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பிள்ளைகள் இதை அனுபவமாக உணர்ந்த பிள்ளைகள் அநேகர் சாட்சியாக எழும்பிக் கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவருக்காக காத்திருப்போரை அவர் என்ன செய்கிறாரு, கடவுள் எனக்கு என்ன செஞ்சிட்டாருன்னு நம்ம கேட்குறோம், அவர் விடுவிக்கிறார். அவர் என்ன செய்கிறாரு, விடுவிக்கிறார், பகைவரின் கையிலிருந்து அவர்களை மீட்கிறார். இன்றைக்கி அவர் விடுவிக்கிறதும் மீட்கிறதும் நமக்கு தெரியறதில்ல. இன்றைக்கு நம்ம சுதந்திரமாக மகிழ்ச்சியாக இந்த வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறோமே, இது கடவுள் கொடுத்த அந்த விடுதலையின் மீட்பின் அடையாளம். நம்ம எங்கேயும் போய் சிக்கிக்கலை. இன்றைக்கி நிறைய பேர் பாருங்கள், எங்கேயாவது போய் சிக்கிப்பாங்க, தீமைகளை சிக்கிக்கொள்கிறாங்க. இன்றைக்கி ஆண்டவர் இன்றைக்கி பேப்பர்லலாம் நம்ம பார்க்குறோம், நிறைய செய்திகளை பார்க்குறோம். அப்போ அவர்கள் மீது நம்ம பரிதாபப்படுறோம், வேறு என்ன நம்ம செய்ய முடியும்? ஆனால் ஆண்டவர் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறார். அவர் என்ன செய்கிறாருன்னா, நீ தீமையிலே விழாதபடிக்கு, விழுந்து மாட்டிக்கொள்ளாதபடிக்கு அவர் உன்னைய மீட்டெடுக்கிறார், விடுவிக்கிறார். நம்ம போய் எங்கேயாவது கையை வச்சுட்டா கூட என்ன செய்கிறோம், விடுவிக்கப்படுறோம், ஆண்டவரால் விடுவிக்கப்படுறோம். அப்போ ஆண்டவரோடு இருந்துரு, அதுதான் நம்ம சொல்கிறோம், அதுதான் பாட்டெல்லாம் பாடுறோம். உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே, உலகின் ஒளியாய் மலை மேல அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே, நான் வெளிச்சம் கொடுக்கணுமே. ஆண்டவர் அதுக்கு தான் நம்மளை படித்தார். அப்போ நம்ம வெளியில் போய் வெளிச்சம் கொடுக்கணும்னா முதல்ல யாரோடு இருக்கணும், ஆண்டவரோடு இருக்கணும். ஆண்டவரோடு இணைந்திருப்பது பாக்கியம். அதுதான் நம்மளுடைய இன்றைய நாளினுடைய செய்தியாக கொடுக்கப்படுகிறது. அதனால் இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் பாருங்கள், ஆண்டவர் வந்து யார் மேலே மகிழ்ச்சி கொள்கிறார். பைபிளில் சொல்லியிருக்கு, திருப்பாடல் 147:11 சொல்லுது, தமக்கு அஞ்சி நடந்து தம் பேரன்புக்காக நம்பிக்கையுடன் காத்திருப்போரிடம் அவர் மகிழ்ச்சி கொள்கின்றார். ப்ரைஸ் தி லார்ட். பாருங்கள், யார் கடவுள் நம்ம மேலே, நாம் கடவுள் மேலே மகிழ்ச்சி அடைகிறோம், அது எல்லாரும் செய்யலாம், எல்லாரும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் கடவுள் இன்டர்ன் பதிலுக்கு யார் மேலே அவர் மகிழ்ச்சி கொள்கிறாரு பாருங்கள், தமக்கு அஞ்சி நடந்து. இது கடவுளுக்குரிய காரியம், அஞ்சி நடப்பது. இது கடவுள், ஐயோ இது கடவுளுடைய சாராத காரியம், அதை விட்டு விலகி வரணும். அப்போ கடவுள் விரும்ப மாட்டார், எங்கள் அப்பா விரும்ப மாட்டாங்க, எங்கள் அம்மா விரும்ப மாட்டாங்க நம்ம சொல்கிறோமே, அப்போ கடவுள் இதை விரும்புவாரா யோசிக்கணும். சில பேர் எங்கள் கிட்ட கேட்பாங்க, சந்தேகம் கேட்பாங்க, ஃபாதர் இது இப்படி செய்யலாமா, அதை அப்படி செய்யலாமான்ட்டு. அது செய்யக்கூடாத காரியமாக இருக்கும், ஆனால் சூழ்நிலையில் நிமித்தம் அவங்க என்ன செய்வாங்க, ஒரு காரியத்தை போய் தொடுவாங்க. அது எந்த காரியமாக வேணாலும் இருக்கலாம், நீங்கள் வைத்துக்கொள்ளுங்க. அந்த காரியத்தை அவங்க செய்ய போகும்போது அவங்க என்ன செய்வாங்க, நம்மக்கிட்ட கேட்பாங்க, சாமியார் வாயிலேருந்து ஒரு நல்ல வார்த்தை வராதா அப்படின்னு. அதை எதிர்பார்க்க தேவையில்லை. நான் எதுக்கு சொல்கிறது, ஒருவேளை கன்ஃபியூசிங் ஃபேக்டர் அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம், கேட்கலாம். இதை நீங்கள் முதல்ல உட்காந்து யோசித்து பார்க்கணும், இந்த காரியம் கடவுளுக்கு பிடிக்குமா, இந்த காரியம் கடவுள் விரும்புகிறாரா. அப்போ பைபிளில் நம்ம படிச்சிருக்கிற அந்த அறிவை வச்சு கொண்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கணும். அப்போ அந்த காரியம் கடவுளுக்கு பிடிக்காது அப்படின்னா அதுக்குள்ளே நம்ம என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. இதை தான் ஆண்டவருடைய வழி, அதை தான் சொல்கிறார், தமக்கு அஞ்சி நடப்போரையும் பேரன்புக்காக காத்திருப்போரையும். பேரன்புனா ஆண்டவருடைய பேரன்புக்காக காத்திருக்கிறதுனா சும்மா சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கி காத்திருக்கிறது இல்லை. பாருங்கள், மலைமேல் வெளிச்சம் கொடுக்குற அடையாளமாக இருந்து காத்திருக்கிறது, நன்மை செய்து காத்திருக்கிறது, ஆண்டவருக்காக துன்பங்களை ஏற்று காத்திருக்கிறது. சும்மா காத்திருக்கிறதுனா அப்படியே ஜெபம் பண்ணேன், போனேன், சாப்பிட்டேன், தூங்கினேன், கோயிலுக்கு போனேன், இப்படி வந்தேன், இதுதான் நம்மளுடைய ரொட்டீன் லைஃபாக இருக்குன்னா அந்த காத்திருப்பு வந்து கடவுள் விரும்பலை. நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த ஞாயிற்றுக்கிழமை பூசிக்கு போகலன்னா எனக்கு மனசெல்லாம் பாரமாக இருக்கும் ஃபாதர், போயிட்டு வந்தால் ஒரு மன திருப்தி. அது மன திருப்தி மட்டும்தான், நமக்கு மன திருப்தி, கடவுளுக்கு மன திருப்தியா? போயிட்டு அதற்காக கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு நம்ம சொல்லலை, உடனே நீங்கள் அப்படி புரிந்து கொள்ளக்கூடாது. அப்போ ஃபாதர் கோயிலுக்கு போக வேண்டான்னு சொல்கிறாரா, இல்லை கோயிலுக்கு போவோம், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போம், அன்னைக்கு நான் என்ன செய்யணும், அந்த வாரம் என்ன செய்யணுங்கிறத ஆண்டவர் நம்மளோட பேசுகிறாரு. அந்த வாரம் நீங்கள் என்ன செய்யணுங்கிறத ஆண்டவர் வார்த்தை வழியாக சொல்லுவார். அப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை செயல்படுத்தணும் அந்த வாரம் முழுசாக. அப்போ செயல்படுத்தி காத்திருப்பது இதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். தேவ பிள்ளைகளை வெட்கமடைய மாட்டாங்க. பாருங்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள் வெட்கமடையறதில்லை. என்ன செய்கிறப்ப எசையா 49:23 சொல்லுது, அரசர்கள் உன் வளர்ப்பு தந்தையராவர், அவர்கள் அரசியர் உங்கள் செவிலித்தாய் ஆவர், முகம் குப்புற தரையில் விழுந்து அவர்கள் உன்னை வணங்குவர், உன் காலடி புழுதியை நக்குவர், நானே ஆண்டவர் என்பதையும் எனக்காக காத்திருப்போர் வெட்கமடையார் என்பதையும் அப்பொழுது நீ அறிந்து கொள்வாய். பிரைஸ் தி லார்ட். பாருங்களேன், ஆண்டவர் நினைத்து பார்க்க முடியாத காரியத்தெல்லாம் செய்து அவர் தன்னை மாட்சியோடு எப்படி வெளிப்படுத்துகிறாருன்னா, கையில் காலெல்லாம் அவர் பெரிய ராஜாங்கத்தை கொண்டு வந்து இப்படி காட்டலைங்க. அவர் பெரிய அடையாளத்தை கையில் வச்சுக்கிட்டு, காலில் வச்சுக்கிட்டு, தலையில் வச்சுக்கிட்டு வந்து அவர் கம்பீரமாலாம் நின்று காட்டுறதில்லை. அவர் அப்படி காட்சி கொடுக்குறவர் இல்லை. அவர் எப்படி செய்கிறார் பாருங்க, நீ ஓன் காலடியில் வந்து விழ வைப்பேன், உன்னைய நான் எல்லார் முன்னாடியும் உயர்த்துவேன், அவர்கள் உன் முன்னாடி மண்டிக்கிட்டு கிடப்பாங்க. இப்படியெல்லாம் செய்து உன்னை நான் உயர்த்தி, ஆண்டவர் நானே என்பதையும் எனக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் வெட்கமடைய மாட்டாங்க அப்படிங்கிறதையும் நீ அறிந்து கொள்வாய். ஆண்டவர் அன்றைக்கு இன்றைக்கு நாளில் அந்த அறிந்து கொள்கிற ஆற்றலை நமக்கு கொடுத்துட்ருக்கிறாரு. அதனால தான் நம்ம எல்லோரும் சொல்கிறோம், ஆண்டவரை அறிந்து கொள்ளுங்க, பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. என்னத்தை சொல்லிக் கொடுக்கணும் ஃபாதர்? ஆண்டவர் யார், அவருடைய லாஜிக் என்னங்கிறத சொல்லிக் கொடுக்கணும். உலகத்தினுடைய லாஜிக் படி பிள்ளைகளை நம்ம வளர்த்து எல்லாம் எடுத்து கடைசியில் நம்ம உலகத்துக்குள்ளே விடும்போது அவங்க தோற்று போயிடுவாங்க. கை நிறைய சம்பாதிப்பாங்க, கை நிறையா வாழ்க்கையில் தோற்றுருவாங்க, குடும்பத்தை அமைக்க முடியாதபடி கஷ்டப்படுறாங்க. கடவுள் எதற்காக நம்மை படைத்தார் பாருங்கள், இதெல்லாம் நம்ம எது இல்லையோ அவங்க ஆசீர்வாதத்தினுடைய காரியத்தை தேடி பார்க்கணும். அப்போ நாம் கொடுத்தது என்ன? இந்த கடவுளுடைய உடனிருப்பை கொடுத்தோமா பிள்ளைகளுக்கு, அல்லது உலகத்தினுடைய அந்த அடையாளத்தை காட்டணுமா? நீ யோசித்து பார்க்கணும். உடனே உலகத்தை காட்டுறோம், ஏன்னா எல்லாமே உலகமே அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு, வெறித்தனமாக ஓடிக்கிட்டு இருக்கு. நம்மளும் என்ன பண்ணுறோம், வி ஆர் ஆல்சோ லிவிங் இன் த கரண்ட் ஆஃப் த வேர்ல்டு. நம்மளும் என்ன செய்கிறோம், அதோடு நிற்கிறோம், எல்லோரும் நம்மளை தள்ளிக்கிட்டு ஓடுறாங்க. பிள்ளைகளை அந்த ஸ்கூலில் போடு, இந்த ஸ்கூலில் போடு, பிள்ளைகளை போட்டு நசுக்கி ஏடு. பிள்ளைங்க நாசமாக போனாலும் பரவாயில்ல, அது மென்டலானாலும் பரவாயில்ல, நம்ம மார்க் எடுத்துக்கிட்டு மென்டலாக போகட்டும். இன்றைக்கி பிள்ளைகளை வந்து படிக்க வைக்கிறோம், அதுங்க என்ன படிக்குது, எதுக்கு படிக்க வைக்கிறோம் நம்ம? ஒரு செய்தித்தாளில் ஒருத்தரை பார்த்தேன், ஒரு நியூஸில் ஒருத்தரை பற்றி சொல்லிகிட்டு இருந்தாங்க. அந்த மகன் சொல்கிறார், என் பிள்ளை ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்புறதில்லை அப்படிங்கிறார். அவர் சொல்கிறார், என் பிள்ளைகளுக்கு வாழ்க்கை பாடம் போதுங்க அப்படிங்கிறார். நான் கொண்டு போய் வயலில் போய் வரப்பிள்ளை போய் காட்டுறேன், என் பிள்ளைகளுக்கு நான் காட்டுறேன், அதுங்களுக்கு வந்து எப்படி அதுங்க உழைக்கணும், சம்பாதிக்கணும், எப்படி நிலத்தை பண்படுத்தி அதுங்க வாழ்க்கைக்கான வயிற்றுக்கான உணவை தேடணும், வாழ்க்கை பாடம் என்ன, இது சொல்லிக் கொடுக்குறார். ஸோ அதுக்காக எல்லாரும் அப்படி சொல்லிக் கொடுக்கணும்னு நம்ம சொல்லலை. தயவுசெய்து தவறான கணக்குகளை போட்டுவிடக்கூடாது. ஆனால் நம்ம செய்யக்கூடிய காரியத்தில் கடவுளுடைய ஞானத்தை வைக்கிறோமா, அதுதான் இன்றைக்கு கேள்வி. இன்றைக்கி ஆண்டவர் நம்மளுக்கு அதுக்கு தான் சொல்லிக் கொடுக்குறாரு. பாருங்கள், இன்றைக்கி பரிசேயர் சிலர் இயேசு இடத்துல வந்து பாருங்கள், இவங்கெல்லாம் உலகத்தின்படி ஓடுனவங்க, உலகத்தின்படி ஓடுற பரிசேயர்கள். அவங்க சட்டத்திட்டங்களை பிடிச்சி வச்சுருந்தாங்க, ஆனால் மனுஷன் அங்கே செத்திட்டுருக்கிறான், மனுஷன் கண்ணுக்கு முன்னாடி மடியிறான், அவனுடைய இனம் வந்து அழியுது, இனம் துன்பப்படுது. அதை பார்க்க அவங்க முடியாதவர்களாக கண்களை மூடிக்கொண்டாங்க. பாருங்கள், பார்வையற்றவராக இருக்கிறாங்க. அதனால தான் பைபிளில் இயேசுசாமி வாழ்ந்த காலத்தில் நற்செய்தியாளர்கள் எழுதி வச்சாங்க. எழுதும் பொழுது ஒரு பார்வையற்ற ஒரு மனுஷர் வந்து கேட்குறார், ரபுனி நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் அப்படிங்கிறார். அப்போனா மீண்டும்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே அவருக்கு ஏதோ பார்வை இருந்து நடுவில் போயிடுச்சா அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஆனால் என்னன்னா, பார்வை இருக்குது ஆனால் பார்க்க தெரியல. அதனால தான் அவருடைய அந்த எழுத்தில் என்ன செய்கிறாரு நற்செய்தியாளர், இயேசுவை போல் சாட முடியாது இல்லையா, இயேசுவை போல் எல்லாம் பக்கம் பக்கமாக திட்டி எழுத முடியாது பரிசேயர் சது செய்கிறன்னு. அப்போ என் நற்செய்தி வந்து ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிடும். அதனால் ஆனாலும் குற்றத்தை உணர்த்தணும் இல்லையா. அப்போ என்ன செய்கிறாங்க, அவங்க இப்படி எழுதி வைக்கிறாங்க. ஒரு பார்வையற்ற ஒரு மனுஷனுக்கு இயேசு பார்வை கொடுக்குறாரு. அப்போ அவன் எப்படி கேட்பதாக எழுதுகிறாங்க, ரபுனி நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும். நிக்கோதேமுகிட்ட வர்றார், இயேசுகிட்ட வர்றாரு. அப்போ இயேசு சொல்கிறாரு, நீ மீண்டும் பிறக்கணும். அப்போ பாருங்களேன், அப்போது இந்த வார்த்தை மீண்டும் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம மீண்டும் பரிசீலித்து பார்க்கணும். அப்போ அவன் ஏன் மீண்டும் பார்வை பெறணும்னு கேட்குறாரு அப்படின்னா, ஏற்கனவே பார்க்குறோம், நம்மெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம், ஆனால் இன்னும் உண்மையை பார்க்க முடியாதவர்களாக இருக்கிறோம். அதனால தான் இந்த பூமி சஃபர் ஆகுது. இன்றைக்கி எல்லோரும் சரியாக இல்லை, நம்முடைய தேசம் வந்து சஃபரிங், எவ்ரி திங் சஃபரிங். இன்றைக்கி உலகம் சஃபரிங், எல்லாமே துன்பத்தில் இருக்குது. ஏன்னா இந்த மீண்டும் பார்க்குற அனுபவம் இல்லாததுனால, உண்மையை பார்க்குற அனுபவம் இல்லாததுனால. இன்றைக்கி பரிசேயர்கள் அப்படித்தான் வந்து இயேசுவிடத்தில் பேசுகிறாங்க பாருங்களேன். அவங்க இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என்று தேடிக்கொண்டிருக்கிற ஒரு கூட்டம். அந்த கூட்டத்திலிருந்து வந்து சொல்கிறாங்க, இங்கிருந்து போய்விடும், ஏரோது உம்மை கொல்ல வேண்டும் என்றிருக்கிறான். நரிகள் வந்து நயமஞ்சமாக பேசுகிறது இயேசுகிட்டத்தில். அப்போ இயேசு என்ன பதில் கொடுக்குறாரு பாருங்கள். இன்றைக்கும் நாளைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன், நான் பேயை ஓட்டுவேன், நான் நோயை குணமாக்குவேன், நீ என்ன செய்யணுமோ செய்ய சொல்லு, போய் அந்த நரியிடத்தில் போய் சொல்லு, மூன்றாம் நாள் என் பணி நிறைவு பெறும் என நீங்கள் போய் அந்த நரியிடம் கூறுங்க. நரியிடத்தில் சொல்கிறது ஒன்று, இங்கே பேய் மாதிரி வந்து நீ கேட்குறியே உனக்கு இதான் செய்தி, அதான் ஆண்டவர் சொல்கிறார். அப்போ இன்றைக்கு நம்மளும் சில நேரத்தில் அப்படியே சரியாய் பேசுவதை போல் நினைத்து கொண்டு நம்ம உள்ள வஞ்சகத்தோடு பேசுகிற போது நம்ம பரிசயத்தனம்னு அதுதான் சொல்கிறோம். பரிசயத்தனம், உள்ளக்க வஞ்சகம் இருக்குது, எப்படியாவது அவனை கிளட்டி விடணும் நம்மளுடைய வாழ்க்கையிலிருந்து, நம்முடைய வழியிலிருந்து. அப்போ அதுக்கு நம்ம என்ன செய்வோம், போனால் போக மாட்டாங்க. அப்போ எதையாவது சொல்லி நம்ம என்ன செய்கிறோம், அவங்களுடைய அந்த உடனிருப்பை விட்டு விலக பார்க்குறோம், அதை நியாயப்படுத்துகிறோம். இது பரிசயத்தனம். இயேசுவை அவங்க விட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, விரட்ட பார்க்குறாங்க. என்ன சொன்னாலும் இருந்தாலும் போக மாட்டேங்குது. அப்போ பயமுறுத்தி பார்க்குறாங்க, உண்மை கொல்ல வேண்டும் என்று ஏரோது எத்தனித்திருக்கிறான், நீ அதனால் ஓடி போயிடு, உயிரை காப்பாற்றிக்கோ. அவர் அப்படி பயப்படுகிறவராக இருந்தால் எங்கேயாவது ஓடி ஒளிந்திருப்பார். அல்ல, இயேசு அப்படி அஞ்சுகிறவர் அல்ல. இயேசு பாருங்கள் என்ன சொல்கிறார், இன்றைக்கும் நாளைக்கும் நான் சும்மா இங்கே தாண்டா இருப்பேன், வந்து பாரு சொல்லலை. அதுலேயும் ஒரு நன்மையான வார்த்தையில் வைக்கிறார், இன்றைக்கு நான் பேய ஓட்டுவேன், நாளைக்கு நோயை நீக்குவேன், மூன்றாவது நாள் போய் சொல்லு அவர்கிட்ட நிறைவு பெறும், மூன்றாம் நாளில் என் பணி நிறைவு பெறும். இதில் ஒரு சூட்சுமத்தை வச்சு சொல்கிறார் இயேசு. என்னென்னா, அவர் மூன்றாம் நாள் உயிர்த்தெல்லப் போகிறேன் என்கிற அந்த அழுத்தத்தை, ஆழத்தை இந்த இடத்துல உணர்த்துறார். நீ அதை ஒன்றுமே செய்ய முடியாதுடா அப்படின்னு சொல்கிறார். அவ்வளோதான். பரிசேயர்களுக்கு, அந்த அரசனுக்கு, உலகத்துக்கு அவர் சொல்ல விரும்பிய செய்தி என்னென்னா, இது தந்தையினுடைய திட்டம், இதை யாரும் மாற்ற முடியாது. நான் வந்து பாதாளங்களுக்குள்ளே இறங்க வேண்டும், மூன்றாம் நாள் உயிர் தெழ வேண்டும், இது வந்து திட்டம். இந்த திட்டத்தை யாருமே மாற்ற முடியாது. அதனால் போய் சொல்லு, அவனால் உண்மை பண்ணவும் முடியாது. சொல்லு, ஆண்டு தந்தை விரும்பினால் ஒழிய எதையும் யாரும் இங்கே செய்ய முடியாது, என்னை பிடிக்க முடியாது. இயேசுவினுடைய ஆழமான நம்பிக்கை அதுதான் படிப்பினை. அதனால தான் இன்றைக்கி நம்ம பாருங்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் எப்படி இருக்கணும்னு முதல் வாசகத்தில் சொல்கிறார். நாம் பவுலடியார் நமக்கு மிக அழகாக எபேசியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் சொல்கிறார் பாருங்கள், நீங்கள் ஆண்டவரோடு இணைந்து. பாருங்கள், முதல் பத்து கட்டளையினுடைய முதல் கட்டளை இது தான். என்ன கட்டளை, எல்லாவற்றிற்கும் மேலாக நீ சர்வேஸ்வரனை அன்பு செய். உனக்கு கர்த்தாவான சர்வேஸ்வரன் நாமே, நம்மை தவிர வேறு சர்வேஸ்வரன் உனக்கு இல்லாமல் போவதாக. அவரை எப்படி அன்பு செய்யணும், அவரை தான் நீ முழு இதயத்தோடு, முழு உள்ளத்தோட, முழு ஆற்றலோடு அன்பு செய்யணும். பாருங்கள், இன்றைக்கி உனக்கு கடவுளாக இருக்கிற அந்த ஆண்டவர் ஒருத்தர், இன்றைக்கி அவரை நீ சார்ந்துரு, ஆண்டவரோடு இணைந்து. அப்போ ஆண்டவரோடு நம்ம இணைந்திருக்கிறோமா? இன்றைக்கி அதுக்கு கீழே தான் எல்லாமே வருதுங்க. அந்த கட்டளைக்கு கீழே தான் அடுத்த கட்டளையெல்லாம். அப்போது கணவனை சார்ந்திருக்கிறது, மனைவியை சார்ந்திருக்கிறது, பிள்ளைகளை சார்ந்து, எல்லாமே அடுத்தது. அதுக்காக அதுக்கு நம்ம வேண்டான்னு சொல்லலை. ஆனால் கடவுள் என்று வருகிற போது அது முதன்மையான இடம் பிடிக்கிறது. அதனால தான் அவர் சொல்கிறாரு, நீங்கள் ஆண்டவரோடு இணைந்து அவர் தரும் வலிமையாலும் ஆற்றலாலும் வலுவூட்ட பெறுங்கள். அழகையின் ஏமாற்று வழிகளை எதிர்த்து நிற்கும் வலிமை பெறும்படி. அழகை வந்து நம்மளை ஏமாற்றுகிற வழிகளை தான் வைக்கிறான், அதை எதிர்த்து நிற்கும் வலிமை பெறும்படி. எதிர்த்து நிற்கிறதுக்கே நமக்கு வலிமை வேணும். இன்றைக்கி நம்ம எல்லாருமே என்ன செய்கிறோம்னா, அந்த வலிமை இழந்து போய் நிற்கிறோம். அதனால தான் சொல்கிறோம், ஆத்துமாவினுடைய வலிமை, ஆத்மா பலப்படணும் ஆண்டவருக்குள்ள. அதுக்கு தான் பாட்டெல்லாம் பாடுறோம், துதிக்க சொல்கிறோம், ஜெபிக்க சொல்கிறோம். இதெல்லாம் என்ன நடக்கும் ஃபாதர், நிறைய பேருக்கு தெரியல. நிறைய பேர் எதுக்கு நம்ம ஜெபிக்கணும், எதுக்கு நம்ம கோயிலுக்கு போகணும், அடிக்கடி அதுதான் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். உன் ஆத்மா பலன் அடையும், அது என்ன செய்யும், தீமையை கண்டுபிடிக்கும், இது தீமைன்னு கண்டுபிடிக்கும். அப்போ அந்த தீமையை எதிர்த்து நிற்கிறதுக்கு உனக்கு வலிமை அதிலிருந்து கிடைக்கும். இல்லை அப்படின்னா நம்ம பதுக்குன்னு விழுந்துருவோம் கீழே, அது காலடியில் விழுந்துருவோம். அப்போ நம்ம என்ன செஞ்சுருவோம், பாவத்துக்குள்ளே போய் விழுந்துட்டு அதுக்கப்புறம் குத்துதே குடையுதே பாவி ஆகிட்டேனே, எழுந்திரிச்சு திருப்பி நிற்க பார்ப்போம், திருப்பி விழுவோம். இதுவே நம்முடைய வாழ்க்கையினுடைய போராட்டமாக மாறிடும். அதனால தான் ஆண்டவர் நம்மை பெயர் சொல்லி அழைக்கிறார். எதுக்கு, வலிமை பெறும்படி. கடவுள் அருளும் எல்லா படைக்கலன்களையும் அணிந்து கொள்ளுங்கள், அப்போ கடவுள் என்ன அரு படைக்கலன்கள் கொடுக்குறாரு? படைக்கலன்கள்னு சொல்லியிருக்கு. ஒரு போருக்கு போகிறவன் என்னென்ன அணிஞ்சிருப்பான்? மார்பு கவசம் அணிஞ்சிருப்பான், ஏன்னா நெஞ்சில் எவனாவது குத்திடக்கூடாது, கத்தி கிழிச்சிடக்கூடாது, தலையில் யாராவது நம்மளை டச் பண்ணிடக்கூடாதுன்னு தலையில் ஒரு கவசம் போட்டிருப்பாங்க. முதுகுக்கு பின்னாடி எவனை வந்து குத்திடக்கூடாது, முதுகில் ஒரு இது கட்டியிருப்பாங்க, கையிலெல்லாம் கட்டியிருப்பாங்க. அப்புறம் நல்ல வாளை இறுக்கி பிடிக்கிறதுக்கு கிரிப் பேண்டு போட்டிருப்பாங்க, கையில் ஒரு நல்ல கத்தி வச்சுருப்பாங்க. பாருங்கள், ஒரு போருக்கு போகிறவனுக்கு எவ்வளோ பெரிய விஷயங்களுக்கு பாருங்களேன். அப்போது நாம் உலகத்தோட போராடிக்கிட்டு இருக்கிறோம், அப்போ நமக்கு ஆத்மாவுக்கு ஒரு படைக்கலன்கள் நம்ம அணியணும். அதைத்தான் ஆண்டவர் இன்னைக்கு பவுலடியார் வழியாக நம்மளோட பேசுகிற சொல்கிறாரு. பாருங்கள், நம்ம எதை எதை எதிர்த்து நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பைபிளில் நமக்கு அவர் அழகாக சொல்கிறாரு. நம்ம உலகத்தினுடைய பல்வேறு காரியங்களின் மீது நம்ம போராடிக்கிட்டு இருக்கிறோம். அவர் சொல்கிறாரு, நீங்கள் மனிதர்களோடு மட்டும் நம்ம போராடுறது இல்லைப்பா, ஆட்சி புரிவோர், ஆட்சி புரிவோரை நம்ம எதிர்த்து நிற்க முடியாது. அவங்க சொல்கிறத நம்ம கேட்டு தான் ஆகணும். அது சரியாக இல்லைன்னா நம்ம என்ன செய்கிறது? ஆட்சி புரிவோரை எதிர்த்து நிற்கிறோம், அதிகாரம் செலுத்துவோரை எதிர்த்து நிற்கிறோம். இருள் நிறைந்த இவ்வுலகின் மீது ஆற்றல் உடையோர் நிறைய பேர் இருக்கிறாங்க, மறைவாக இருப்பாங்க, அவங்க ஆற்றலோடு செயல்பட்டு இருக்கிறாங்க, அவங்களை எதிர்த்து நிற்கிறோம். வான்வெளியில் உள்ள தீ ஆவிகள், பிசாசு, தீ ஆவிகள்னா யார்? நம்மளை மாதிரி வாழ்ந்து கெட்டவங்க, ஆண்டவரோடு இணைந்திராமல் மறித்தவர்கள், அவங்களுடைய ஆவிகள் எல்லாம் சுற்றி கொண்டே இருக்கும். அப்போ அந்த ஆவிகளோடு நம்ம போராட வேண்டி இருக்கும். அப்போ பாருங்கள் எத்தனை விஷயத்தோடு. அப்போது படைக்கலன் எதுக்கு ஃபாதர்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இதுக்கு தான். அப்போ நம்ம செல்லக்கூடிய வழிகள், நம்ம வாழக்கூடிய இந்த சூழலில் நாம் பெலனோடு கூட வாழணும் அப்படின்னா இந்த படைக்கலன்களை அணிந்து கொள்ளணும். அது பொல்லாத நாள் வரும்போது எதிர்த்து நின்று அனைத்தின் மீதும் வெற்றி பெற்று நிலை நிற்க வல்லமை பெறும்படி. இன்னும் நாள் போக போக கடுமையாக இருக்க போது, அதனால் நீ ஜாக்கிரதையாக இரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்கிறாரு. பாருங்கள் அவர் என்னென்ன அடையாளத்தை காட்டுறாரு. பாருங்கள் அது அவரே காட்டியிருக்கிறார். அமைதியை அருளும் நற்செய்தியை அறிவிப்பதற்கான ஆயத்த நிலையை உங்கள் காலில் மிதியடிகளாக போட்டுக்கொள்ளுங்கள். அதனால தான் வேதத்தை அறிவிக்கிறவங்களுடைய காலடிகள் மிகுந்த பாக்கியம் பெற்றது, பேறு பெற்றதுன்னு சொல்லி பைபிள் சொல்லுது. பாதங்கள் எத்தனை அழகானவைன்னு சொல்லுது இல்லைங்களா? அப்போ பாருங்கள், வார்த்தையை நற்செய்தியை அறிவிப்பதற்கான அந்த ஆயத்த நிலையை காலில் மிதியடியாக வச்சுக்கோ. என் நிலையிலும் நம்பிக்கை என்னும் கேடயத்தை பிடித்துக்கோ. கேடயம் எவனாவது வெட்டினானா தாக்குறதுக்கு. இப்போ இன்றைக்கி நிறைய நம்பிக்கை வாழ்க்கை முறை இருக்குது, நிறைய தெய்வத்தை பற்றி பேசுகிறாங்க, நம்ம என்ன செய்கிறதுன்னு தெரியல. வந்து சொல்லும் போது நம்ம என்ன செய்கிறது? கேடயத்தை வச்சுக்கோ, நீ உடனே என்ன செய், டிஃபெண்ட் யுவர் செல்ஃப், அவ்வளோதான். அது டிஃபெண்டிங் மெக்கானிசம் தான் அது. அவங்க வந்து நம்மளை தாக்கிடக்கூடாது. இன்றைக்கி நிறைய வாலிப பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, இந்த கத்தோலிக்க விசுவாசத்திலேருந்து வெளியில் போகிறாங்க. வெளியில் போகும்போது என்ன செய்கிறாங்க, நம்ம திருச்சபையை அவங்க தவறான வார்த்தைகளால் சொல்லிட்டு போகிறாங்க. சரி, அங்கே போய் அவங்க நிறைவை கண்டு முடிச்சுருவாங்களா? கண்டிப்பாக முடியாது. அங்கே நிறைவு காண முடியாத ஒரு நிலையில் அவங்க நிற்பாங்க. ஸோ எந்த திருச்சபையில் கடவுள் உங்களை நட்டு வச்சுருக்கிறாரோ அந்த இடத்துல கடவுளுடைய திட்டத்தை அறிந்து நீங்கள் செயல்படுகிற பிள்ளையாக மாறணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடத்தை ஆண்டவர் வைக்கிறார். நீ இந்த இடத்துலேருந்து நான் அங்கே போய் செயல்பட போகிறேன் இல்லை, சுயநலத்தோடு போகிறவங்க இருக்கிறாங்க, பிசாசு வேலை செய்யுது. ஒரு சகோதரர் வந்து சொல்கிறாரு, நாங்கள் வந்து நம்மளுடைய திருச்சபையில், கத்தோலிக்க திருச்சபையில் இருந்த குடும்பம் ஃபாதர், எங்கள் அண்ணன் கோயிலுக்கு வருவார், கோயிலுக்கு வந்தால் சாமி கும்பிட மாட்டார், வெளியில் நிற்பார், அப்படி இருப்பார், இப்படி இருப்பார். ஆனால் இப்போ ஏதோ ஒரு சபைக்கு போகிறாரு, அங்கே போயிட்டு ஒரே ஒரு வாரத்தில் வந்து எல்லாம் சரின்னு சொல்கிறாரு, ஆண்டவர் இப்படி இல்லை அப்படி இல்லைன்னு பைபிளை பற்றி பேசுகிறாரு, பைபிள் வந்து இதெல்லாம் சரியாக இல்லை, இதுதான் இந்த பைபிள் தான் உத்தமம் அப்படின்னு வேற ஒன்றை காட்டுறாரு அப்படின்னு சொல்லி அவங்க ஆச்சரியப்படுறாங்க. அது நம்ம யோசிக்கணும். பாருங்களேன், ஒரு வாரத்தில் போய் ஒரு விஷயம் நம்ம அறிவுக்குள்ளே போய் என்னமோ பேசுதுன்னா சம்திங் ராங், சம்திங் ராங். நன்மை வந்து போராடி தான் ஜெயிக்கும், தீமை உடனே ஜெயிக்கும். ஒரு இடத்துல போனோடனே நமக்கு உடனே ஜெயிக்கணும் அப்படின்னா யோசிக்கணும்னு அர்த்தம். உடனே நமக்கு மனசு லைக்குது ஒரு இடத்துலன்னா உடனே யோசிக்கணும், உட்காந்து யோசி, நல்லா சிந்தித்து அதுக்கப்புறம் செயல்படு. ஆண்டவர் இந்த திட்டத்தை வைக்கிறாரா? ஆண்டவர் தான் இதை செய்கிறாரா? ஆண்டவர் தான் என்னோட பேசுகிறாரா? இன்றைக்கி நிறைய பேர் குழம்பி போகிறாங்க. இன்றைக்கி நம்பிக்கை வாழ்க்கை எல்லா பக்கமும் இருக்குது, எதுவே எப்படி வேணாலும் போகலாம், யாரும் யாரையும் தொடரதில்லை, யாரும் யாரையும் டச் பண்ணுறதில்ல, யாருடைய விசுவாசத்தை யாரும் இழிவாகவும் பேசுகிறதில்ல, அப்படி பேசுகிறத நாமளும் அனுமதிக்கிறதில்லை. ஏன்னா அது அவர்களுடைய விசுவாசம், அதை நம்ம மதிக்கிறோம். ஆனால் அவரவர்கள் யோசித்து பார்க்கணும், நான் நிற்கிற தளம் சரியான தளமா அப்படின்னு. அதனால தான் அவர் சொல்லி கொடுக்குறாரு, மீட்பை தலைச்சீராவாகவும் கடவுளின் வார்த்தையை தூய ஆவி அருளும் போர்வாளாகவும் எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லா வகை எல்லா வேண்டல்களையும் மன்றாட்டுகளையும் இறைவனிடம் எழுப்புங்கள். தூய ஆவியின் துணை கொண்டு வேண்டுதல் செய்யுங்கள். பாருங்கள், இதெல்லாம் அவர் கொடுக்குற அந்த படைக்கலன்களுக்கான அடையாளம். இன்றைக்கி நாம் யோசித்து பார்க்கணும், நமக்கு நம்ம என்னென்ன அடையாளம் வச்சுருக்குறோம். ஜெபம் பண்ணுறோமா? கடவுள்கிட்ட போய் தனிமையில் உட்காந்து நம்மளால் தொடர்பு உறவாட முடியுதா? கடவுளுடைய பெயரால் ஒருத்தருக்கு நன்மை செய்ய முடியுதா? இறைவார்த்தை எடுத்து வாசிக்க முடியுதா? அப்படின்னா கையில் வாழ் இருக்குன்னு அர்த்தம். இறைவார்த்தை என் உள்ளத்தில் என்னோட பேசுதா? இப்போது இந்த மாதிரியான தேடல்களுக்குள்ளே நம்ம கடந்து போய் நம்ம யோசித்து பார்க்கணும். ஆண்டவர் இப்பேற்பட்ட நிலையில் தான் நம்மளை வந்து அழைத்து கொண்டே இருக்கிறார். இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டார். இதெல்லாம் ஆல்ரெடி கிவன். போர் வீரனுக்கு எல்லாமே இருக்கும், அந்த ஷெல்ஃபில் இருக்கும். அவங்க போய் என்ன செய்யணும், அவங்களுக்கு வேண்டியதை போட்டுக்கணும், அவ்வளோதான். இல்லை நான் போட மாட்டேன், நான் நேராக நெஞ்சை காட்டிக்கிட்டு போவேன்னா போ, அடி வாங்கிட்டு உழுவு கீழே. சே, இன்றைக்கி கடவுள் என்ன செய்ய மாட்டார், அதான் சொல்கிறாரு. கோழி தன் குஞ்சுகளை எப்படி செட்டைகளுக்குள் வைத்து காக்கிறதோ அதே போல் நான் உன்னை காப்பாற்றுறதுக்கு எத்தனையோ தடவை முயற்சி செய்தேனே. ஆண்டவர் எவ்வளோ அழகாக அந்த கோழியினுடைய அடையாளத்தை வைக்கிறார் பாருங்கள். நானும் உன் மக்களை அரவணைத்து கொள்ள எத்தனையோ முறை விரும்பினேன், உனக்கு விருப்பம் இல்லையே. அப்போது இன்றைக்கி கேள்வி என்னென்னா, கடவுள் செய்கிறாரா இல்லையா? அவர் செய்துகிட்டே இருக்கிறார். ஆனால் இன்றைக்கி நமக்கு தான் விருப்பம் இருக்குதா? இந்த செய்தி காதுக்குள்ளே உனக்கு வரும். அப்போ நீ தேடணும், உண்மை எது? நான் நிற்கிற இடம் உண்மையா பொய்யா? நீ தேடணும். நீ எந்த விசுவாசத்தில் நிற்கிற, எந்த நம்பிக்கையை நீ நம்புகிற கடவுள் உண்மையான கடவுளா, அல்லது நீ பைபிளை வாசிக்கிறியா, நீ கிறிஸ்தவன் என்று சொல்லி கொண்டு இருக்கிறாயே, நீ உண்மையான கிறிஸ்தவனாக தான் இருக்கிறியா, அல்லது நீ அலைக்கழிக்கப்படுறியா? இல்லை எங்கே போனாலும் சரி, அங்கே போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, எவ்ரி திங் இஸ் ரைட்டுன்னு சொல்லிக்கொள்ளுகிறோமா? யோசிக்கணும். அப்போ உங்களுடைய முடிவு உங்களதாய் வெளியில் வருகிற போது அந்த இடத்துல என்ன நடக்கும்னா ஒரு பெரிய ஆசீர்வாதம். நீங்கள் உங்களுக்குள்ளிருந்து ஒரு மாற்றத்தை கொடுக்கிற போது, அந்த உண்மையை தேடி போகிற பொழுது அந்த உண்மை உங்களை விடுவிக்கும். இயேசு சாமி அதுதான் சொன்னார். நீ பிளைண்டாலாம் நம்ப வேண்டாம். இயேசு பேசுனதை சிந்திச்சு பார்த்தாலே நமக்கு புரியும். பிளாத்துக்கு முன்னாடி, அரசனுக்கு முன்னாடி நிற்கிறார். நீர் அரசனா? அது நீர் சொல்லுகிற வார்த்தை, நான் சொல்லலை அப்படி. அது உலகத்தில் இருக்கிற நீங்கள் தாண்டா சொல்லிக்கிறீங்க அரசன் ஆண்டின்னு, அது என் வார்த்தை வேறு அப்படின்னு சொல்கிறார். அப்படி சொல்லிவிட்டு நீ எதுக்கு தாயா வந்தேன்னு கேட்பார். நான் அரசன், அவன் குழம்பிடுவான். அவன் நீ எதுக்கு தாயா வந்த இங்கே அப்படின்னு அவர் சொல்வார். உண்மைக்கு சான்று பகிற வந்து அவன் கேட்பான், உண்மையா அது என்ன? ஏசு என்ன சொல்லுவார்? அமைதியாக இருப்பார், பதில் சொல்ல மாட்டார். ஏன் தெரியுமா? இவ்வளோ பேச தெரிஞ்சவருக்கு இதுக்கு பதில் சொல்ல தெரியாதா? அரசர் எப்படி உட்காரு, நான் சொல்கிறேன். உண்மைன்னா நீ பார்க்குறியே, நான் தாண்டா உண்மை. ஐ ஆம் த ட்ரூத், ஐ ஆம் த லைஃப். நான் தான் வழி, நான் தான் வாழ்வு, நான் தான் ஜீவன், உண்மை. ஆண்டவர் தன்னையே காட்டுறார். நீ பார்க்குற நீ தான் உண்மை, இது தான் உண்மை. இந்த உண்மையை நீ ஏற்றுக்கொள்ள அவன் மறுத்துட்டான். அந்த அரசன் என்ன செய்துட்டான்? மறுக்கிறான். என்ன செய்கிறான்? எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு கை கழுவுறான். இன்றைக்கி நம்ம நிறைய நேரம் நம்மளும் அப்படி தான். எதுக்கு வம்பு? நம்ம இருக்கிற இடமே நல்லா தானே இருக்குது, ஜாலியாக இருக்குது, போயிட்டே இருப்போமே அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம்? நாம் துன்பங்களை ஏற்காமல் படைக்கலங்களை அணிந்து கொள்ளாமல், யாருக்கு படைக்கலன் வேணும்? போருக்கு போக தயாராக இருக்கிறவன், ரெடி, நான் ரெடின்னு சொல்கிறவனுக்கு தான் படைக்கலன் வேணும். இல்லை நாங்கள் ரெடி இல்லைப்பா, நான் ஓரமாக இருக்கிறேங்க, என்னால் முடியாதுங்க, முதுகு வலிங்க அப்படி சொல்கிறவனை போய் போருக்கு அனுப்ப மாட்டாங்க. எனக்கு முட்டிக்கால் வலிங்க, குனிஞ்சால் நிமிர முடியாதுங்க அப்படிங்கிறவனை போய் போருக்கு அனுப்புவாங்களா? அப்போ போருக்கு போக முடியாதவன் யார்? அவரெல்லாம் வந்து அவங்க வந்து ஒரு ஒரு ஒன்றுமில்லாத பிறவிகள். இன்றைக்கி கடவுள் நம்மளை அப்படி இருக்கிறதுக்கு அழைக்கலைங்க, நம்மளை வந்து போராட அழைக்கிறார். அப்போ படைக்கலங்களை அணிந்து கொண்டு நீ எதிர்த்து நில், நன்மை செய், போய் தளத்தில் நில், என்னுடைய சார்பாக நில். அவர் நிற்கிறாரு, தளத்தில் நிற்கிறாரு. உன்னை பயமுறுத்துகிறாங்க, உன்னை வெட்ட போகிறான் ஹெரோது அரசன், மூணு நாள் இருக்கிறா போடா சொல்கிறா போடா அப்படின்னு பாருங்கள். அதுதான் இயேசுவினுடைய தைரியம், அவர் தான் உண்மை. நீங்கள் நம்ம அந்த உண்மைக்கு பின்னாடி நிற்கிறோமா? யோசிச்சு பார்க்கணும். பாருங்கள், மக்கபெயருக்கு எழுதப்பட்ட புத்தகத்தில் 2 மக்கபெயர் 15:21 சொல்லுது, படைத்திரளின் அணிவகுப்பையும் வீரர்களின் படைக்கல வகைகளையும் யானைகளின் வெறியையும் கண்ட மக்கபே விண்ணை நோக்கி தம் கைகளை உயர்த்தி வியத்தகு செயல்கள் புரியும் ஆண்டவரை மன்றாடினார். ஏனெனில் படைக்கலன்களினால் அல்ல, ஆண்டவரின் திருவுளப்படி தகுதி பெற்றவர்களுக்கே அவர் வெற்றியை அருளுகிறார் என்று அறிந்திருந்தார். ப்ரைஸ் தி லார்ட். பாருங்கள் எப்படி இருந்துச்சா, படை வீரர்கள் அணிதிரண்டு நிற்கிறாங்க, படை வகைகளை பார்க்குறாரு, யானைகளின் வெறியை பார்க்குறாரு, எல்லாம் பிளிரிக்கிட்டு நிற்கிது. உடறா நான் போய் குத்தி கிழிச்சிருவேன், ஆனால் அதையெல்லாம் அவர் நம்பலை. அவர் நம்பினது எங்கே? எல்லாவற்றையும் படைத்து ஆண்டு வழி நடத்தி கொண்டிருக்கிற அந்த கடவுளிடத்தில். அவருடைய திருவிழப்படி அவர் திருவிழா இருந்தால் தான் இது ஜெயிக்கும் அப்படின்னு நம்பினார். அதை தான் அவர் எழுதி வச்சிருக்கிறாங்க. திருவிழப்படி தகுதி பெற்றவர்களுக்கே அவர் வெற்றியை அருளுகிறார் என்று அறிந்திருந்தார். தகுதி பெற்றவர்னா யார்? இதுதான். யார் படைக்கலன்களை அணிந்து கொண்டு கடவுளுக்கு முன்னாடி ஐ எம் ரெடி அப்படின்னு சொல்கிறாங்களோ, சும்மா பாட்டு மட்டும் பாடிடக்கூடாது. இதோ நான் வருகின்றேன், என்னை அனுப்பிவிடும். ஆண்டவர் கேட்பார், உன்னை அனுப்புகிறேன், திருமண ஆடை அணிந்திருக்கிறியா? இல்லைங்க, வீட்டில் வச்சுருக்கேன். படைக்கலன் அணிந்திருக்கிறியா? இல்லை, இனிமேல் தான் போய் வாங்கணும். பாருங்கள், ஆண்டவர் தூக்கி குப்பையில் போடுவார். உடனே தூக்கி குப்பையில் போட்டுவார். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் பட்கடிப்பும் இருக்கும். பாருங்கள், ஆண்டவர் அங்கே சும்மா போய் ஓரமாக இருக்க முடியாதுங்க. அங்கே என்ன, பேயோட இடத்துக்கு போயிடுவேன்னு சொல்கிறார். அவ்வளோதான், நீ ஒன்று ஆண்டவரோட நிற்கணும், இல்லைன்னா பேயோட போய் நிற்கணும். ஒன்று மோட்சம் இல்லை நரகம், ரெண்டே சாய்ஸ் தான். நடுவில் ஒரே ஒரு உத்திரிக்கை ஸ்தலம் வச்சுருக்குறோம். எதுக்கு? ஆண்டவருடைய இரக்கத்திற்காக காத்திருக்கிற கொஞ்சம் ஆத்மா இருந்ததுன்னா அதுக்கு ஒரு சாய்ஸ் வச்சுருக்குறாங்க. ஆனால் ஃபைனலைஸ் பண்ணும்போது, முடிவு சொல்லும் போது மோட்சம் நரகம்தான். அதனால் அங்கே போய் நம்ம போய் இது சைடு லைன்லாம் எடுக்க முடியாது. அதனால தான் ஆண்டவர் இன்று அழைக்கிறார், எல்லாரையும் அழைக்கிறார். இருகரம் விரித்து இந்த மனு குலத்திற்கான அழைப்பு. இயேசு சாமி யாருக்காக மரித்தார்? கிறிஸ்தவனுக்காக மரித்தாரா? இல்லைங்க, அவர் உலகம் முழுமைக்குமாக மரித்தார். எவன் ஒருவன் இயேசுவினுடைய அந்த இறப்பை உற்று பார்த்து, ஏன் இந்த தெய்வம் இறங்கி வந்து இப்படி இறந்து போனது என்ற கேள்வியை கேட்டு, அந்த தெய்வம் எனக்காகத்தான் இறந்தார் என்பதை அறிந்து அவர்கள் இந்த தெய்வத்தை ஏற்றுக்கொண்டு, இந்த தெய்வம் சொல்லுகிறபடியாக படைக்கலங்களை அணிந்து கொண்டு இந்த சமூகத்திலே தீமைக்கு எதிரான சவாலாக மாறுகிறார்களோ, அவர்கள் எல்லாம் இயேசுவின் பிள்ளைகள். அவர்கள் எல்லாம் இயேசுவோடு நிற்கக்கூடிய உண்மைக்கான தளத்தில் நிற்கக்கூடிய உண்மையின் பிள்ளைகள் அவர்கள். ஆண்டவர் நம்மை அப்படி தான் அழைக்கிறார். பிரசங்கம் கேட்டுட்டு சூப்பராக ஃபாதர் பேசுகிறாரு, வெரி குட் வெரி குட் அப்படின்னு சொல்லி மார்க் போட்டுட்டு மட்டும் போகக்கூடாது. நீ நிற்கிற இடத்துல நீ உப்பாக இருக்கணும், நீ ஒளியாக இருக்கணும். ஆண்டவர் அதுக்கு தான் உன்னை அந்த இடத்துல நட்டு வச்சிருக்கிறாரு. உப்பை எடுத்து சாப்பாட்டுக்கு போடும்போது கொஞ்சோண்டு தான் போடுவாங்க. அதே மாதிரி நம்ம எல்லாம் ஆண்டவரை சார்ந்தவர்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உலகத்தில் கிடக்கிறோம். அப்போ நாம் எப்படி இருக்கணும்னா, ஆண்டவருக்கு உப்பாக ஒளியாக இருக்கணும். அந்த ஊரே உப்பாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, நீ உப்பாக இருந்தினா போதும். இந்த உப்பு மற்றதை எல்லாம், அந்த குழம்பு, அந்த உணவு பதார்த்தங்களை எல்லாம் சுவையூட்டு கொடுப்பது போல, நீ இருக்கிற இடத்துல அந்த சமூகம் உண்மைக்கான சமூகமாக இருந்தால், அந்த சமூகம் உன்னால் மீட்கப்பட்ட சமூகம், நீ இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல உன்னால் மீட்கப்படுகிற சமூகம், இயேசுவுக்கு சான்று பகிற போது அந்த சமூகமே உன்னால் விடுதலை அடைந்த மீட்படைந்த இனமாக மேலே போகும். அப்படி ஆண்டவருக்காக ஓடி உழைக்கிற பிள்ளைகள் யாரு அப்படின்னு ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறாரு. அப்படிப்பட்ட பிள்ளைகள் ஒரு நாள் எல்லோரையும் போல நாமும் செத்து மடிந்து கீழே விழுவோம். அப்படி விழுகிற போது ஆண்டவருக்காக ஓடி ஒரு சமூகத்தை, தன்னால் முடிந்த அளவு ஒரு சமூகத்தை ஆண்டவர் பக்கமாக அன்பாலும் இரக்கத்தாலும் மீட்பாலும் கட்டி எழுப்பிய பிள்ளையாக இருந்தால், உன்னை பார்த்து வானம் திறந்து உன் வானத்திலிருந்து ஒரு குரல் உன்னை பார்த்து ஒலிக்கும், இதோ என் அன்பார்ந்த மகள், இதோ என் அன்பார்ந்த மகன், இவரில் நான் பூரிப்படைகிறேன். இந்த வார்த்தைகளுக்கு சொந்தக்காரர்களாக மாற நாம் ஆண்டவருடைய படைக்கலன்களை அணிந்து ஓடி வெற்றி பெறுவோம். ஆண்டவர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஆமென்.